நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 34 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான புத்தாண்டினுடைய மகிழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாய் இந்த திருப்பலி வழியாக, இறை வார்த்தையினுடைய பகிர்வின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் புத்தாண்டை நிறைவாய் கொண்டாடி புத்தாண்டினுடைய அந்த இனிய மகிழ்வோடு கூட கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். புத்தாண்டு என்றாலே ஒரு மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, பழைய காரியங்களெல்லாம் மறைந்து ஒரு புதிய ஆசீர்வாதம் கிடைக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பினுடைய ஆண்டாக அந்த ஆண்டு மாறுகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு, இதோ இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறதோ என்ற ஒரு எதிர்பார்ப்பினுடைய மகிழ்ச்சி என்று நாம் சொல்ல முடியும். அந்த எதிர்பார்ப்பினுடைய மகிழ்ச்சியோடு நாம் இந்த ஆண்டை துவங்கி இருந்தாலும் கூட, எதிர்பார்த்தபடி எல்லாம் நிகழ்ந்து விடுகிறதா என்கிற ஒரு சந்தேக தேடல் ஒன்று, சந்தேக சிந்தனை ஒன்று நம்முடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே சமயம் இந்த எதிர்நோக்கி இருப்பதில் நாம் என்ன செய்கிறோம், நிறைவை காண விரும்புவதால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பொய்யான பரப்புரைகள், பொய்யான சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு அப்படி இருக்க போது, இப்படி இருக்க போது, எல்லாம் நல்லதை சொல்லுவோமே அப்படிங்கிற மனநிலை தான். ஏமாற்றணும் அப்படிங்கிறத விட எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வழி நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இந்த நாட்கள் அமைந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிக்கூடம் இல்லை, ஸ்கூல் இல்லை, வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா நினைச்ச நேரம் சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, இப்படி ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு அது மகிழ்ச்சியாக தெரியல. பெற்றோர்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும், ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும், பிள்ளைகள் போய் படிக்கணுங்கிறது, அப்போ தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன, எத்தனை பேர் ஏழையாக போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிஸ்னஸ் நிறைவாக வளரணும் அப்படிங்கிறது. நல்லவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா மாறணும், வன்முறைகள் ஒழியணும். இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கடவுள் என்ன செய்யணும், இப்போ கடவுள் என்ன செய்ய போகிறாரு நமக்கு தெரியாது. அப்போ கடவுள் எப்படி பார்ப்பார், நாமெல்லாம் இப்படி தான் பார்க்க முடியும், ஒரு சூழலை இப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் கடவுள் மேலிருந்து பார்க்கறதுனால அவருக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தென்படுகிறது. அதனால தான் அவர் என்ன செய்கிறார், வித்தியாசமாய் செயல்படுகிறார். அவருடைய செயல்முறைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போது நாம் இந்த புதிய ஆண்டில் நாம் நினைக்கக்கூடியதை எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, நாம் நினைப்பதை பெற்றுக்கொள்வதற்கு, உதாரணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதா, அல்லது நம்ம நினைத்தபடி நம்முடைய குடும்பம் மன மகிழ்ச்சியோட சமாதானத்தோட உடல் சுகத்தோட நம்ம இருக்க போகிறோமா, இந்த கேள்விகள் அடிப்படையான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே இருக்கிறதுனா எங்கேயோ நம்ம தேடுகிறோம். கடவுள் ஆலயத்தில் அங்கே இருக்குது, அந்த கோயிலுக்கு போனால் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தேடல். நம்ம எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, ஆண்டவரும் அப்படி சொல்லலை. ஆனால் எதை செய்தால் உன் மகிழ்ச்சி நிறைவடையும், உன் மகிழ்ச்சி, நம்ம திட்டமிடக்கூடிய இந்த காரியங்களில் பிள்ளைகள் சுகத்தோடு இருப்பாங்க, நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், நம்முடைய குடும்பத்தில் யாரும் பெற்றுக்கொள்ள கொடுக்க முடியாத சமாதானம் நிறைந்திருக்கும், கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகளை, பெற்றோர்களை நம்ம பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி. சண்டைகள் வந்தாலும் சச்சரவுகள் வந்தாலும் அது ஒரு இரண்டு நாளை நீட்டிக்காத அல்லது இரவை நீடித்து செல்லாத, தாண்டி செல்லாத ஒரு பிரச்சனையாக அது அப்படியே முடியக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் எப்படி நமக்கு நடக்கும் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய அந்த இறை செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிற. முதல் வாசகத்தில் கடவுள் என்ன செய்துட்டார், அந்த மைய பொருளை வைக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார் என்கிற அந்த அடிக்கோட்டை வைத்து நம்மிடத்திலே இந்த வழிகாட்டுதலையும் கடவுள் வைக்கிறார். பாருங்கள் இந்த நற்செய்தி எதை குறித்து காட்டுதுன்னா, அவர் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அந்த உணவுக்கான நேரம் வந்துடுச்சு. இயேசு சாமி இடத்துல சீடர்கள் என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, இயேசு படகிலிருந்து இறங்கி அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்து கொண்டிருக்கிறார். நெடு நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, சீடர்களுக்கு கரிசனை என்ன, மக்கள் பசியாக இருப்பாங்க, இயேசு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, சொன்ன அவரை காஷன் பண்ணுறாங்க, அவங்க பசியாக இருப்பாங்க, நெடு நேரம் ஆயிடுச்சு, அவங்கள நம்ம அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற போது பாருங்கள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிற இயேசுவினுடைய வார்த்தை அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு சலனத்தை கொடுக்கிறது. இப்போ இந்த சூழல் என்ன அப்படின்னா, அங்கே உணவு அவர்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, சீடர்கள் அவங்க சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் இருக்குது, அவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை அவர்கள் கொடுக்க முடியாத நிலையை அவங்க உணர்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய திராணியற்ற நிலையை அவங்க அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதனால தான் அதை வெளிப்படுத்துகிறாங்க. 200 தென்னாரியத்திற்கு போய் அப்பம் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அங்கே காசு கொடுத்தா அப்பம் கொடுக்கறதுக்கு ஒரு ஹோட்டல்ஸ் இருந்திருக்குற, நம்ம ஊரில் இருந்தது மாதிரியே அங்கே ஏதோ இருந்திருக்கும் ஊருக்குள்ளே, இது மாதிரி காசுக்காக பணத்துக்காக இந்த அப்பங்களை சுட்டு விற்கிற ஒரு தொழில் நடந்திருக்க வேண்டும். அதனால தான் அப்படி கேட்குறாங்க. இப்போ இயேசு அதெல்லாம் யோசிக்கலை. அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது பாருங்களேன். அப்போ அவர்களுடைய அந்த ஒரு வெறுமையினுடைய நிலை, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தின் நிலையை தான் நம்ம வெறுமையின் நிலையம்னு சொல்கிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா, அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக நிற்கிதுன்னு சொல்லுவாங்க மைண்டு. அந்த பிளாங்காக நிற்கிறதுக்கு பேர் என்ன, வெறுமை. என்ன பண்ணுறது, இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா. இன்றைக்கு குழப்பத்தினுடைய உச்சத்தில் நம்ம நிறைய நேரம் நிற்கிறோம் சீடர்களை போல். அப்போ என்ன செய்கிறோம், ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆசை இருக்குது, மக்கள் சாப்பிடணும், பட்டினியாக கிடக்கக்கூடாதுன்னு ஆசை இருக்குது, அதே சமயம் என்ன செய்யணும்னு தெரியல. அதே போல் நமக்கும் பல வேளைகளிலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ளே நம்ம சிக்கி தவிக்கிறோம். அப்போ தான் என்ன செய்வோம், நம்ம வேறு எங்கேயாவது ஓடிப்போவோம், வேறு எங்கேயாவது வாய்ப்புகளை தேடி நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சியெல்லாம் செய்கிறோம். அப்போ இவங்க எங்கே ஓடுறாங்க அப்படின்னா, இயேசுவிடத்தில் போய் சொல்கிறாங்க, அவங்களை அனுப்பிடுவோம் அவங்களுக்கு. இயேசு பாருங்கள், கரிசனையினுடைய ஒரு உச்சத்தை எட்டி நிற்கிறார். இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்களேன் பாருங்களேன், அதுதான் அவங்களை குழப்பத்துக்கு உட்படுத்துது. நீங்களே உணவு கொடுங்கள் அப்படின்னோனையும், நாம் இவ்வளோ பேருக்கு எப்படி 200 தென்னாரியத்தை எடுத்து நமக்கு வாங்கி கொடுக்க முடியுமா, இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல இது ஒரு பிரச்சனை. ஏன்னா மக்களுக்கு உணவு கொடுக்கலாம், ஆலயங்களில் உணவு கொடுக்கறது ஒரு பிரச்சனையாகவே மாறி போயிருக்கிற. ஆலயத்தில் உணவு கொடுக்கறதுன்னா காசு செலவாயிடுங்கிற ஒரு எண்ணம், அது ஒரு புறம் காமன் தாட், அது எல்லா பங்குலையும் அது ஒன்று இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, காசு செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, உணவு கொடுத்து அப்படி நம்ம கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பித்து கொள்கிற ஒரு கூட்டமும் உண்டு. அதாவது சாப்பாடு போட்டு தான் மக்களை ஆன்மீகத்தில் வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் அந்த சாப்பாடெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், எண்ணம் வேறாக இருக்கிறது, அவர்கள் வாயின் வார்த்தைகள் வேறாக இருக்கிற. வாயின் வார்த்தையை கேட்குற போது எல்லாம் சரியாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது போல் தெரிந்தாலும், உள்ளத்தில் இருக்கிற அந்த வஞ்சகமான எண்ணம், எதுக்கு பணத்தை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு, காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு, அவன் போனால் போய் சாப்பிட்டு போகிறாங்க. சீடர்கள் அப்படி தான் யோசித்தாங்க, நம்மில் பலரும் அப்படி தான் யோசிக்கிறோம். உணவு கொடுத்து ஏன் மக்களை வந்து அடிமைப்படுத்துவானே, இந்த உணவு என்பது ஒரு அடிமையினுடைய அடிமைத்தனத்தினுடைய ஒரு அடையாளமாக மாறிப்போகிறது. எல்லா இடத்திலும் இதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதாவது சாப்பாடு போட்டு கூட்டத்தை கூட்டக்கூடாது, உணவு கொடுப்பது மக்கள் என்ன, நம்ம பங்கில் வரக்கூடிய எல்லா மக்களுமே இப்படி பஞ்சம் பதாரிகளாக உணவு இல்லாத மனிதர்களாக வருகிறார்களா? இல்லையே, ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற உணவு ஒரு அன்பின் விருந்தாக அவர்கள் மகிழ்ந்து அந்த உணவில் பங்கெடுக்கிறாங்களே, அதை அப்படியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது என்னுடைய பார்வையாக வைக்கிறேன். நான் கருமண்டபம் என்கிற ஒரு பங்கில் இருந்த பொழுது அங்கே ஒரு வருடம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பங்கில் எல்லாம் பெரிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் பேராசிரியர்கள், ஒரு ஸ்டாண்டர்டு ஃபேமிலிஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர், ஏழைகள் ஒரு எண்ணிக்கையில், கணிசமான எண்ணிக்கையில் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே நல்ல வெல் டு டூ ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு முறை உணவு கொடுத்தோம். அப்போ எல்லோரும் டிஸ்கஷனில் மக்கள் சொன்னாங்க, இல்லை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, எல்லோரும் போயிடுவாங்க அப்படி இப்படின்னாங்க. நான் எல்லாருக்கும் உணவு தயார் பண்ணுவோம், மீதியான பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு அறிவிப்பு தான் கொடுத்தேன். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தாக்க எங்களெல்லாம் நீங்கள் எவ்வளவு சாப்பிட வற்புறுத்துறீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் எங்களை வெறுங்கையாக நீங்கள் அனுப்ப மாட்டீங்க, கையை நினச்சிட்டு போங்க ஃபாதர்னு சொல்லி உங்களுடைய உணவில் எங்களுக்கு ஒரு பங்கு தரீங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் நிறைய உணவு பதார்த்தங்களை எல்லாம் தயார் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கள் மீது இவ்வளவு அக்கறையாக இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு உணவு ஒரு நாளும் கொடுக்க முடிவதில்லை இந்த பங்கு சமூகத்தில் இருந்து, ஏன்னா நாங்கள் ஒரு ஆள். ஆனால் இப்படி ஒரு திருவிழா சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு உணவு ஏற்பாடு செய்கிறோம், நீங்கள் இணைந்து சாப்பிடுவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், அதனால் நாங்கள் இந்த உணவை உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குறோம், கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் தயவுசெய்து இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு என்னுடைய ஆசைன்னு சொன்னேன். உண்மையிலும் உண்மையாக சொல்கிறோம், அன்றைக்கு அத்தனை பேரும் அந்த இடத்துல பொறுமையோடு காத்திருந்து, பிரித்த படித்தவங்கள்லாம் லைனில் நிற்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய படித்தவங்க, பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்கள்லாம் லைனில் இருந்து அந்த அன்பு விருந்தில் பங்கு கொண்டாங்க. இது வந்து நம்ம அந்த எந்த உள்ளத்தோ ஒரு நட்கிரியை செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அவர்களை நம்ம வந்து ஒரு அளவீடு வந்து உயர்த்தி வைக்கணும். அவங்க உணவு இல்லாமல் இங்கே பஞ்சத்தில் வரவங்க இல்லை, மாறாக நம்மை தொல்லைப்படுத்த வேண்டாம் என்று ஓடி அவங்க விலகி போவாங்க. ஆனால் நாம் அவங்களை அன்பால் ஈர்த்து கொள்ளுகிற போது அவர்கள் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக செயல்படுவாங்க. அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட நிலையில் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் பெரிய அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அது அன்று நடந்தது, பல இடத்திலே நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருங்குடை இல்லத்திலும் நாங்கள் உணவு கொடுக்கிறோம். முதல் வெள்ளிக்கிழமை அன்று உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு இந்த இடத்துல. அது முன்னாடி இருந்த குருக்கள் அதை நடத்தி கொண்டு இருந்தாங்க, அதை விடவே இல்லை. அந்த முதல் வெள்ளி அன்று ஒரு வழிபாடு துவங்கப்பட்டது, அந்த மதிய உணவு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு 1000 மேற்பட்ட பிள்ளைகள் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முதல் வெள்ளிக்கிழமை என்பதனால 1000 மேற்பட்ட பிள்ளைகள் வராங்க. அதில் உணவை தயாரிக்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊழியர்கள் தயாரிக்கிறாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத எங்களுடைய அன்பு ஊழியர்கள் பெண்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்களும் அதில் இணைந்து கொள்கிறாங்க. காய்கறிகளை போய் வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து அதை சமைத்து 1000 உணவு அளிக்கக்கூடிய வல்லமை இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இணைகிற போது அது சாத்தியம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துகிறார். அன்பினுடைய வெளிப்பாடு நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய காரியத்தில் தான் வெளிப்படணும்னு இல்லை, ஒரு சிறிய சாப்பாடு விஷயத்தில் நம்மளுடைய அன்பின் வெளிப்பாட்டை காட்ட முடியும். இப்போ உணவு நான் தயாரிக்கிற எங்களுடைய டீம் மெம்பர்ஸு வேலை செய்யும் போது நான் போய் பார்ப்பேன். ஒருத்தர் கத்திரிக்காய் அறிவாங்க, ஒருத்தர் வெங்காயத்தை வெட்டுவாங்க, ஒருத்தர் தக்காளியை வெட்டுவாங்க, ஒருத்தர் உருளைக்கிழங்கை உரிச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அடுப்பில் எதையாவது போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டீம் ஒர்க். எல்லாருமே அந்த இடத்துல எதை எதையோ பேசி கொண்டு இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய வேலைகளை ஒருங்கே செய்து கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் மானிட்டர் பண்ணுவாங்க, அதை வெட்டுங்க இதை எடுங்கன்னுவாங்க. பாருங்கள், எல்லோரும் இணைந்து அந்த ஒருத்தருடைய அந்த மானிட்டரிங்கில் செய்கிற போது எல்லோரும் கொடுக்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாடாய் வெளிப்படுகிற அந்த உணவு சுவையாக இருக்கிறதுன்னு மக்கள் சொல்லுவாங்க. ப்ரைஸ் த லார்ட். பாருங்கள், நாங்கள் வெறும் சாம்பார், வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். ஒரு ரைஸ், ஒரு சாம்பார், இப்படி தான் கொடுப்போம். ஆனால் அந்த உணவு மகிழ்ந்து சாப்பிடுகிற பிள்ளைகள், மகிழ்ச்சியோடு தயாரிக்கிற பிள்ளைகளுடைய அந்த மனதினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கி அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சீடர்களிடத்தில் சொல்லுகிற போது நீங்களே உணவு கொடுங்கள் அப்படின்னா இயேசு என்ன அவ்வளோ அறிவு கட்டு போனாரா? அவருக்கு தெரியுமே இவ்வளோ பேருக்கு இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நீ முதல்ல நினச்சிப்பார், கொடுக்கணும்னு நினை, எதையாவது செய்யணும்னு நீ அன்போடு நினைத்துப்பார், அப்போ அது நடக்கும் என்பது தான் இயேசுவினுடைய ஒரு உள்ளார்ந்த எண்ணமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை அவர்கள் அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, தோற்று தான் போகிறாங்க, தோற்று போனார்கள். இயேசு எதிர்பார்த்தது அவர்களிடமிருந்து வெளிப்படவில்லை. 200 பாருங்கள், எங்கே போய் அவங்க வைக்கிறாங்க அந்த எண்ணத்தை கொண்டு வைக்கிறாங்கன்னு பாருங்கள், காசில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணி இவங்களுக்கு சோறு போடணுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, கலாத்தியர் 5:6 நம்ம பார்க்கக்கூடிய இறைவசனம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர். நம்மளாம் இயேசுவோடு இணைஞ்சு வாழ்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, நமக்கு தான் செய்தி. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும். விருத்த சேதனம் அப்படின்னா இது மாதிரி அடையாளங்கள், சாப்பாடு போடுறதும் ஒரு அடையாளம் தான், விருத்த சேதனத்திற்கு உட்பட்ட ஒரு அடையாளம்னு வச்சுக்கலாமே. அது எதுவாக இருந்தாலும் செய்து கொண்டாலும் செய்து கொண்டாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்று இன்றியமையாதது. பாருங்களேன், நம்ம எந்த காரியம் வேணாலும் செய்யலாம், அந்த காரியங்கள் அந்த செயல்கள் வெறும் செயல்களாக இருந்துருச்சுன்னு சொன்னான். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய குழுவினர் என்ன செய்கிறாங்க, பூக்கள் வைப்பாங்க. எங்களுடைய குழுவினர் என்ன செய்வாங்க, இந்த பீடத்தை அலங்காரம் செய்வாங்க, உணவு சமைப்பாங்க, இடத்தை சுத்தம் பண்ணுவாங்க, இப்படி எல்லா வேலைகளும் செய்வாங்க. இப்போ குருக்கள் நாங்கள் பூசை வைப்போம், மக்களுக்கு அருட்சாதனங்கள் தேவதிரவி அனுமானங்களை நாங்கள் கொடுக்குறோம். அவர்கள் வருகிற போது அவர்களோடு உறவாடுகிறோம், பேசுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை நம்ம செய்துட்ருக்குறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது அன்பின் வழியாக செயல்படாவிட்டால் அது விருத்த சேதனத்திற்கு ஒப்பான ஒரு காரியமாய் மாறிப்போகிறது. அது செய்தாலும் செய்யாவிட்டாலும் எப்பயனும் இல்லாத ஒரு நிலைக்குள்ளே போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அந்த நம்பிக்கை, நம்ம செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய அன்பின் வழியாக கடந்து செல்லணும். இதன் வழியாகவும் கடவுள் என்ன செய்வார், அற்புதம் செய்வார் என்று நம்புகிற அந்த நம்பிக்கை. பாருங்க, தெசலோனிக்கர்கள் எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1:3 ஆண்டவர் சொல்றாரு, செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும். பார்த்தீங்களா, செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை. இப்போ இந்த சாப்பாடு சோறாக்கி போடுறதுனால எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது செயலில் வெளிப்பட்ட நம்ம நம்பிக்கை. இதை நம்ம செய்கிற போது மக்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் நம்பிக்கை வாழ்க்கையில் ஆளப்படுறாங்கன்னு நம்புகிறோம். ஒரு சிலர் என்னிடத்துல வந்து சொன்னாங்க, கொஞ்சம் பேர் சாப்பாட்டுக்காகவே வராங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக அவங்க அப்படித்தான் வருவாங்க, அதுக்காகத்தான் வருவாங்க என்று. ஒரு சிலர் ஒரு கூட்டம் அப்படி தான் வருவாங்க, அதுக்காக மட்டும்தான் வருவாங்க. நான் சொன்னேன், அவர்கள் அதுக்காகவே வரட்டும். அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிற போது ஒருவேளை ஆண்டவர் சில வார்த்தைகளால் அவர்களை தொடுவார், ஒருவேளை கடவுள் என்ன செய்வார், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார், அவர்களை தொடுவார், அவர்களை அந்த நேரம் அவர்கள் வேதனையிலிருந்து உயர்த்துவார், அவர்களுடைய வழிகளை மாற்றுவார். கடவுள் அந்த நேரத்தையும் அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் நம்ம நம்பிக்கை. இதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உணவு கொடுக்குறோம், மற்ற எல்லா இரக்கத்தினுடைய செயல்களையும் செய்து கடவுளுக்கு முன்பாக செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை செயலில் வெளிப்படுது. அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பு, அதுதான் இப்போ நான் சொன்னேன். ஒரு குருவானவர் வெறுப்போடு போய் எல்லாத்தையும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூனா எத்தனை காட் பிளஸ் யூ சொன்னாலும் அது வேஸ்ட்டு. ஏன்னா அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பு, இது குருவானவருடைய உழைப்பு. இது ஒரு குருத்துவ குருவானவர் பூசை வைக்கிறார்னா அவர் பூசை வைக்கிறதுலே சொல்லிடலாம், அன்பினாலே உந்தப்பட்டவர் வைக்கிறாரா அல்லது கடமைக்கான திருப்பலி வைக்கிறாரா. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு திருமணத்தில் இப்படி நடந்தது. திருமணத்தை காரங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. அவர்கள் வந்து என்கிட்ட காதலை சொன்னாங்க, டைம் வந்து 10:30 நல்ல நேரம், அன்றைக்குள்ளே தாலி கட்டிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. மணி 10 நாங்கள் வந்து 10:30 முடிக்கணும் அப்படின்ட்டு 9:50 நெருங்கி வந்துருச்சு, 10 போது மணி, இப்போ தான் உள்ளே வராங்க. ஃபாதர்கிட்ட போய் சொன்னேன், அந்த திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தை இடத்துல, ஃபாதர் இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவர் தான் மெயின் செலப்ரன்ட். நான் பக்கத்தில் நான் ஒரு சின்ன சாமி, அதனால் நான் நிற்கிறேன். அவர் தலையை ஆட்டினார், புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல நமக்கு, 10:30 அவங்க தாலி கட்டணும்னு விரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூசையை ஆரம்பித்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10:30 அவர் பூசையே முடிச்சிட்டார். 10:30 தாலி கட்டுறதுக்கு தான் கேட்டோம், 10:30 தாலி கட்டி விட்டுருங்க அப்படின்னு கேட்டோம். அவர் 10:30 பூசை வச்சு பிரசங்கம் வச்சு தாலி கட்டி எல்லாம் முடித்து சென்று வாருங்கள்னு சொல்லியாச்சு. பாருங்கள் இந்த திருப்பலியினுடைய வேகம். அப்போ பாருங்கள், அந்த திருப்பலியாக என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் அதை திருப்பலி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நடந்தது, அது ஒரு வைபவம், அது அவ்வளவுதான், அது ஒரு வைபவம். தெய்வ பிள்ளைகள் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், அன்பினால் உந்தப்பட்ட நம்முடைய உழைப்பு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், இந்த திருப்பலி யாருக்காக, கடவுளுக்கு ஒரு புறம் மகிமை, திருமண திருப்பலியா, அந்த திருமண வீட்டாருக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு குழந்தை பேப்டிசம் கொடுக்குறோமா திருமுழுக்கா, அது அந்த குழந்தைக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்போ எந்த மனநிலையோடு ஒரு காரியத்தை கொடுக்குறோம் என்கிற நிலையிலே தான் நம்ம எல்லாருமே வேறுபட்டு நிற்கிறோம். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய காரியம், கணவன் மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற காரியம், ஒரு வீட்டுக்குள்ள சில வீடுகளில் போகிற போது சொல்லுவாங்க, வருஷம் ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் ஃபாதர், அதை எடுத்து தூக்கி போட்டால் அவளுக்கு அவ்வளோ தான் ஃபாதர், அவளை நிம்மதி ஆகிடுவாள்க அப்படின்னு சில ஆண்கள் பேசும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற மனைவியர் வந்து வீடே கதின்னு கிடக்கிற அந்த நாட்களில் அவங்க வருடாந்திர ஒரு வருஷத்துக்கு ஒரு புடவை எடுக்க கொடுக்கணும் அல்லது ஒரு சில காரியத்தை எடுத்து செய்கிறோம், அதை எவ்வளோ மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். பாருங்கள், அதை செய்கிற விதம் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நான் இதை செய்கிறேனே அதை மகிழ்ச்சியோடு செய்கிறேனா, மகிழ்ச்சியோடு அதை கொடுக்குறேனா, சின்ன காரியமாக இருந்தாலும் அதை கொடுக்குற விதம். ஆண்டவர் இன்றைக்கி அதைத்தான் நம்மளை சிந்திக்க அழைக்கிறார். இந்த புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதம்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோமே, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீயே ஆசியாக மாறு முதல்ல. நீ ஆசீர்வாதமாக மாறிட்டின்னா உனக்கு எல்லாமே ஆசிரா திருப்பி வரும் உனக்கு. ஏன்னா நீ அதை தான் விதைக்கிற. நீ ஆசிரை விதைக்கிற போது உனக்கு கிடைக்க போகிறது ஆசீர்வாதமாக தான் கிடைக்கும். அப்போ நம்ம விதைக்கிறது வேதனையும் வெந்ததையும் நொந்ததையும் நம்ம விதைக்கிறோம்னா நமக்கு கிடைக்கிறது அப்படி தான் கிடைக்க போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். மன உறுதினா எதுக்குங்க? இது மன உறுதி இதுக்கு தான். அடுத்தவங்க தீமை செய்துட்டாங்க, நான் தீமை செய்வேன். அவன் இப்போ அவன் நன்மை, அவன் எனக்கு தீமை எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கண்டாலே எனக்கு கோபம் வருது. இவன் இவன் இவனுக்கு இதை நல்லது செய்கிறத விட செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிற மனநிலை நமக்கு வேதனையே கொடுக்க போகிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்க, ரோமையர் 12:12 நம்ம மறக்கக்கூடாது. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். இது மூன்று காரியத்தையும் நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் ஏதோ ஒரு சில தவறுகள் இந்த கடந்த ஆண்டில் நடந்துருச்சு, அதனால் இந்த ஆண்டு இப்படி தான் இருக்க போகுது. என்னத்தை வருஷம் தானே மாறுது, என்னத்தை மாறப்போகுது? காலண்டரை மாற்றியாச்சுன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன், அதுக்கப்புறம் வழக்கம் போல் போகுது. இல்லை, நாம் வழக்கத்தை விட மாற்றி யோசிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். பாருங்களேன், யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர் சொல்லும்போது சொல்வார், அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கிறதுன்னு கூட சொல்வார். பாருங்களேன், பவுலடியாருடைய வார்த்தை அப்படியாக வரும், அன்பு வந்து பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறதுன்னு பவுலடியார் சொல்வார். பாருங்க, இந்த அருமையான வேலையில் 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுவதை மறந்துடாதீங்க. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். வல்லமை அன்பு கட்டுப்பாடு. அப்போது இந்த கோழை உள்ளம்னா என்ன? சும்மா பயந்துக்கிட்டு இருக்கிறதுல. இந்த பயம் என்கிறது எல்லா விதத்திலும் சீடர்கள் பயந்தாங்க. அன்னைக்கு 200 தெனாரியம் போயிடுமோ அப்படின்னு, இவ்வளோ பேருக்கு சோறு போடணுமா? பாருங்க, பயம். எங்கே தங்களுடைய இருக்கிற அந்த பொருள் இழந்துருவோமோங்கிற பயம், எங்கே இயேசு தங்கள் தலையில் கட்டி நம்மளை மாட்டி விட்டுருவாரோங்கிற பயம், சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவாரோங்கிற பயம். பாருங்கள், இன்றைக்கி அதுதான் நமக்குள்ளே நிறைய பேருக்குள்ள ஒரு பயமாக இருக்கிற, எங்கே நான் இழந்து விடுவேனோ, என்னென்ன இருக்கிறதெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிறது. சுனாமி வந்த பொழுது எல்லாம் போனது. அப்போ என்ன சொல்ல முடிந்தது நம்மால்? பரவாயில்லை, தேத்திக்கொள், திருப்பி வாங்கிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்தோம்? நம்மை தேற்றி கொண்டோம் அல்லவா? அப்போ போகிற பொருட்கள் அப்படியே போய்விடுவதில்லை. அந்த சுனாமி நேரத்தில் பொருளை இழந்தவர்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போனார்களா? இல்லையே, மீண்டும் அவர்கள் கட்டப்பட்டார்கள். அநேகர் கரம் கொடுத்தாங்க, அநேகர் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. இன்றைக்கி அவர்கள் எழுந்து மீண்டும் சாட்சியாக இருக்கிறாங்க. நீங்கள் சுனாமி நடந்த இடங்களுக்கு சென்று பாருங்கள். இறந்தவர்களை தவிர உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன், நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிற போது அந்த போர் இடங்கள் எல்லாம் கடந்து சென்று பார்த்தோம். அந்த போரில் எத்தனை வருட எத்தனை முறை அந்த இலங்கை ஈழம் வந்து போரை சந்தித்தது. அந்த போரில் காயப்பட்ட அல்லது அந்த வேதனைக்குள்ளே கடந்து சென்ற பிள்ளைகள் எத்தனை இடங்களிலே இன்றைக்கு போய் அவர்கள் வேரூன்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன், அங்கே இருக்கிற மக்கள் கூட எத்தனை முறை பொருளையும் தங்களுடைய ஆதாரங்களையும் இழந்து போனாலும் மீண்டும் அவர்கள் எழுந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அவர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, கோழை உள்ளம் அல்ல, ஆண்டவர் கொடுத்த உள்ளம் இதுதான். எத்தனை முறை பாருங்கள், எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கும் லைனில், நீங்கள் அந்த எறும்பினுடைய வழியை அழித்து விட்டுருங்க, அல்லது ஒரு அந்த இடத்துல ஒரு 10 எறும்பை நசுக்கி போடுங்களேன், அடுத்த எறும்பு கவலைப்படாது, டக்குன்னு அதை மீண்டும் அந்த அதனுடைய வழியை பிடிச்சி என்ன செய்யும்? போகதான் பார்க்கும். உன்னை பழி வாங்கிறதுக்கோ, உன்னை வந்து திருப்பி வந்து எல்லோரும் வாங்க படையெடுத்து அவன் போய் கடிப்போம், இல்லை அதனுடைய வேலையை அது செய்து கொண்டு மீண்டும் தன்னுடைய பணியை செய்து கொண்டு அது போய்கொண்டே இருக்கிறார். பறவைகளினுடைய கூடு கீழே விழுந்துருச்சு, ஒரு காட்டில் அடி அந்த சூறாவளியில் ஒரு புயலில் கீழே வந்துருச்சுன்னா பறவை என்ன செய்யுது? மீண்டும் தன் கூட்டை கட்டுகிறது. எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் அணில் வந்து கூடு கட்டிடும். சில வேலைகளில் அதை நாங்கள் கலைக்க வேண்டியிருக்கோம். அது ஏதாவது மாற்றுக்கிற போது அந்த பீம்ஸில் ஏதாவது நாங்கள் க்ளீன் பண்ணும்போது அது கீழே விழுந்துடும், அது அழிஞ்சு போயிடும். மீண்டும் அந்த அணில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தங்கள் கூடுகளை மீண்டும் கட்டுறாங்க. அவர்கள் ஒரு நாளும் சளைத்ததாக நம்ம பார்க்கல. இன்றைக்கி நாம் பல சின்ன காரியத்தில் கூட இழைத்து போனவர்களாக, களைத்து போனவர்களாக நம்ம விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் அதுக்குத்தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறார். வெறுமனை சாப்பாட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறவர் அல்ல. உணவுக்காக மட்டுமே கடவுள் வந்து இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்வதாக சொல்லப்படவில்லை. அந்த உணவின் வழியாக ஆண்டவர் கொடுக்க விரும்பிய மற்ற காரியங்கள். இன்றைக்கி அந்த திருத்தூதர்களுடைய மனநிலையை நம்ம இந்த நேரத்தில் அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கடவுள் நமக்கு அதிகப்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாற்கு 7:37 அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். பாருங்க, இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், எல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இதுதான், இதோ என் ஊழியன் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறானே அப்படிங்கிற மனநிலை நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு தீர்ப்பு உண்டு. அதில் நான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கான தீர்ப்பை கடவுள் என்னகிட்ட கேட்பார். குடும்பமாக நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து செயல்பட வேண்டியதை உங்ககிட்ட கேட்பார் குடும்ப தலைவன் இடத்துல. அப்போ தனிப்பட்ட விதமான பொறுப்பு, குடும்பத்திற்கான பொறுப்பு, ஒரு குழுமத்திற்கான பொறுப்பு, பாருங்கள் எல்லாமே ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க போகிறாரு. எசையா 25:9 சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, எந்த பிள்ளைகள் கடவுளின் பெயரால் நன்மையை செய்கிற அடையாளங்களாக விளங்கி இருக்கிறார்களோ, அதாவது இழப்பதற்கு மனமில்லாத நிலையில் இருப்பவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய நம்மை சுற்றி இருக்கிறவங்க ரெண்டு விதமாக பார்க்க முடியும். இந்த தளத்திலையும் பார்க்க முடியும், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிற உள்ளங்களையும் பார்க்குறோம், எதையாவது சொல்லி நம்ம கேட்குற உதவியை தட்டி கழிக்கிறவர்களையும் பார்க்குறோம். இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் என்னை சுற்றி இருப்பதை நான் பார்க்கிறேன், என் அருகில் இருக்கிறவர்கள் அப்படியாக இருப்பதை நான் பார்க்குறோம். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக நான் மாற்றி கொள்ளலாமா என்னை? இல்லை. ஒரு குருவானவரிடத்தில் ஒரு அவசரகதியாக ஒரு உதவியை நான் கேட்கிறேன். அந்த உதவி ஒன்றும் செய்ய முடியாத உதவி அல்ல, செய்யக்கூடிய ஒரு உதவி. அதில் அவருக்கு ஒரு பெரிய எந்த பொருள் இழப்போ ஒன்றுமே வரப்போகிறதில்லை. ஆனால் அந்த குருவானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு காரணம் சொல்லி அவர் என்னுடைய உதவியை எனக்கு செய்ய முடியாதபடி அவர் கை கழுவி விடுகிறார். அவருக்கு நான் சமீபத்தில் நான் ஒரு பெரிய உதவி செய்தேன். அந்த உதவியை கூட அவர் சிந்தித்ததாக தெரியவில்லை. அந்த உதவி பெற்றுக்கொண்டிருக்கிறோமே என்கிற உணர்வு இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், இந்த உதவியை அவர் எனக்கு செய்ய வேண்டிய உதவியை மறுக்கிறார். இதை நான் 3வது ஒரு நபரிடத்திலே சொல்லி வேதனைப்பட்ட பொழுது அந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதே பாவம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது மனம் சலனப்பட்டது. இப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, உதவிக்கரம் நீட்டக்கூடாது என்று ஒரு மனதினுடைய ஒரு புறம் சப்தம் கேட்டது, இன்னொரு புறம் இன்னொரு சத்தம் கேட்டது. கடவுள் இறுதி வரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, நாம் என்ன செய்வது? அவர் மீண்டும் உதவி என்று வருகிற போது நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நான் உதவித்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் திருவள்ளுவர் கூட சொல்வார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். பாருங்களேன், அவர்கள் வெட்கப்படும்படியாக நீ நன்மை செய்து கொண்டு போ. இதை தான் இயேசு சுவாமி சிலுவையில் செய்து காட்டினார். என் தலைவன் இயேசு என்று நான் அறிக்கையிடும் வேலையில் நம்ம என்ன செய்யணும், அவர்கள் நானும்படியாக இன்னும் நன்மைத்தான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு பெலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது என் தேவ பிள்ளைகளே. ஆகவே இது செய்வதற்கு சற்று கடினமான ஒரு காரியம்தான். எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி வருகிற போது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் சூழல் அமைகிற பொழுது, இதை மனது ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அந்த நபரை மன்னிக்கவோ அல்லது நபருடைய முடிவை வந்து மனதில் வைத்து தாங்கிக் கொள்ளவோ முடியாத ஒரு வேதனையை நான் அனுபவிக்கிறேன். இதே ஒரு சூழல் நீங்களும் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரே பாடம்தான், ஆண்டவர் என்ன சொல்கிறார், அன்பினாலே உன்னை கட்டிக்கொள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற அந்த கட்டளையின்படி அல்ல, நான் அதை கடந்து வந்து விட்டேன், சட்டத்தை கடந்த அன்பை கொடுத்திருக்கிறேன். அந்த அன்பினாலே கடவுள் செயல்படுகிறார், நீங்களும் அப்படியாய் செயல்படுங்கள் என்று வார்த்தையினுடைய முதல் அந்த கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். கடவுள் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது பார்த்தீங்களா. அவர் தந்தை சொல்வார், நான் என் ஒரே பேரான மகனை அனுப்பி அவரை வந்து நான் இழந்தல்லவா உனக்கு அன்பை வெளிப்படுத்தினேன், நீ ஒரு சிறிய காரியத்திற்காகவா இழப்பதற்காகவா இவ்வளோ யோசிக்கிற. சீடர்கள் யோசித்தது போல் 200 தெனாரியத்துக்கு பாருங்களேன். நாமும் பலவிதமான காரண காரியங்களுக்குள்ளே சிக்குண்டு நாமும் இதே வார்த்தையை தான் சொல்லி கொண்டிருக்கோம், 200 தெனாரியம். வார்த்தைகள் மாறுபடலாம், வார்த்தைகள் நமக்கு அந்த உதவி செய்ய வேண்டிய சூழலில் நம்ம பயன்படுத்துகிற விஷயத்தினுடைய வார்த்தைகள் வித்தியாசப்படுகிறது. சீடர்களுக்கு வார்த்தை வந்தது 200 தெனாரியம், நமக்கு இது எது சூழலோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு அன்பு இருக்குமே என்று சொன்னால் 5000 பேர் அல்ல 50000 பேரை கூட நீ கூட்டி உணவு கொடுக்க முடியும், 50000 பேருக்கு கூட நீ தங்குவதற்கு இடம் அளிக்க முடியும். உன்னிடத்திலே அன்பு உள்ளம் இருந்தால் போதும். ஒரே ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு கருத்து கதை ஒன்று படித்த ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு தாத்தா பாட்டி ஒரு கூடாரத்தில் ஒரு சிறிய குடிசையில் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவர்களும் அவர்கள் இருவருக்கும் தான் படுப்பதற்கு இடம் இருக்கிறது. படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க. மழை பெய்கிறது, கனத்த மழை. திடீரென்று இரவு கதவு தட்டப்படுகிற சத்தம், மழையினுடைய சத்தத்தின் மத்தியிலே அவர்கள் என்ன செய்வதென்று அறியாது எழுவரும் எழுந்து அமர்ந்து விழித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து. அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறாள், யாரோ ஒருவர் உதவிக்காகத்தான் கதவை தட்டுகிறார்கள், திறக்க வேண்டாம், திறந்தால் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், இங்கே இடம் இல்லை, என்ன செய்வதென்று தெரியல, அவர்களுக்கு நாம் இல்லை என்று சொல்வதை விட அமைதியாக இருப்பது நல்லது என்று சொல்லி தன்னுடைய அந்த எளிய மனதை அவர் வெளிப்படுத்தினார். இந்த வயதான தாத்தா யோசித்து விட்டு எழுந்து கதவை திறந்து விட்டார். ஒரு வாலிபன் நினைந்து கொண்டு நிற்கிறான். உள்ளே அழைத்தார், துண்டை கொடுத்தார், துவட்டி கொள்ளப்பா, மாற்று உடை கொடுத்தார், எல்லாம் சரி செய்யப்பட்டது. அந்த தாயிடத்திலே சொன்னார், அன்பு மனைவியிடத்திலே அவருடைய பெயரை சொல்லி, என் அன்பு மனைவியே, இந்த கூடாரத்திற்குள்ளே படுத்து உறங்குவதற்குத்தான் 2 பேருக்கு இடம் இருக்கிறது, அமர்ந்து உறங்குவதற்கு 3 பேருக்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி 3 பேரும் அந்த இரவிலே அமர்ந்து உறங்கினார்களாம். எவ்வளவு நாம் கொடுத்தோம் என்பதல்ல, எப்படி கொடுத்தோம், எந்த மனநிலையில் கொடுத்தோம் என்பதை ஆண்டவர் எப்பொழுதுமே உயர்வாய் சிந்திக்கிறார். என் அன்பு உள்ளங்கள், இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் எந்த உள்ளத்தோடு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அளவீட்டை வைத்து நம்மளுடைய செயல்பாடுகளை கணிக்கிறவர் அல்ல, மாறாக அந்த காரியத்தினுடைய அழகை வைத்தும் அந்த உள்ளத்தினுடைய நிறைவை வைத்தும் நம்முடைய காரியங்களை அவர் கணிக்கிறார். உள்ளத்தின் நிறைவு நின்று வாய் பேசும், இதோ ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி காண்கிற தேவன், நம்முடைய உள்ளத்தை கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற நிறைவோடு நாம் இந்த திருப்பலியில் நல்ல உள்ளத்திற்காக ஜெபிப்போம். அன்பு உள்ளத்திலிருந்து வெளிப்படுவதாக. ஆமென்.
உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உம் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உம் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய்.